வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்திருக்கீரா, இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்திருக்கீரா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலார் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலார் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம் பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம் பெருமான. பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் யாக்கோபு நிருபத்தை சிந்திப்போம். இன்று முதலாம் அதிகாரம் 12 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே சோதனை என்று சொல்லப்படுகிறதும் பரீட்சை என்று சொல்லப்படுவதும் ஒரே அர்த்தத்தையே தருகிறது. இந்த சோதனை என்ற வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. நாம் இதை குறித்து பின்னாலே சிந்திக்கப் போகிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவன் கூறும் வார்த்தைகளை இங்கே பார்க்கிறோம். நாம் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்வதற்கு தேவன் பயன்படுத்தும் வழிமுறைகளிலே சோதனை என்ற முறை உண்டாகும். இவ்வாழ்க்கையிலே நாம் பொறுமையிலே வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் இதை பயன்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே நமக்கு ஒன்றை தரவும் திட்டமிட்டிருக்கிறார். சோதனையை சகிக்கிற நமக்கு ஜீவ கிரீடத்தை தர விரும்புகிறார். விசுவாச சோதனை எந்த விதமாக இருந்தாலும், விசேஷமாக அது மிகவும் கடுமையான சூழ்நிலையாக சோக சம்பவமாக இருக்கும்பொழுது, அது நம்பிக்கையின்மையையும் எதிர்மறையான எண்ணத்தையுமே பிறப்பிக்கும். ஒரு தாயார் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே இருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்குள் அவர்கள் இருந்தபடினாலே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இந்த சூழ்நிலைக்காக அந்த பெண்ணின் கணவர் ஏன் என்று கேள்வி கேட்பதற்காக நாம் அவரை குற்றம் சொல்ல முடியாது. அவருடைய அந்த நம்பிக்கையின்மை நிலைக்காக அவரை பலவீனர் என்று சொல்லிவிட முடியாது. இருந்த போதிலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் ஒரு நோக்கமுடையவராகத்தான் இருக்கிறார் என்றும், அவற்றை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் செய்கிறார் என்றும் ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பிக்கையோடு இருக்கலாம். இருந்த போதிலும் ஒரு உலக மனிதனை பார்க்கும்போது அவன் எதிரான சூழ்நிலையிலே கடலின் அடிக்கே செல்லும் அளவிற்கு மூழ்கி போகிறான். வாழ்க்கையிலே சிறந்த நிலையிலே இருக்கும்பொழுதே கூட அநேகர் எதிர்மறையான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்று சமுதாயத்திலே பார்ப்பீர்கள் என்றால் எத்தனை எதிர்மறையாளர்கள், எத்தனை குற்றம் காண்கிறார்கள். வாழ்க்கையிலே அனைத்தும் உடையவர்களாக இருந்தாலும் எத்தனை பேர் கசப்பு நிறைந்த வாழ்க்கை நடத்துகிறார்கள் இல்லையா? இன்றைய இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் அதன் நிலை பரிதாபம். அநேகருடைய வாழ்க்கையிலே வெறுப்புற்றவர்களாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு குறிக்கோளும் இல்லை. குறிக்கோளற்ற பயணம். ஒருவர் இவ்வாறு சொன்னார், உலக பொருளாதாரத்திலே பெருமந்தம் ஏற்பட்டு வாழ்க்கை கடினமாக இருந்தபோது அநேகர் உயிரோடு வாழ விரும்பினார்கள். அப்பொழுது தற்கொலையின் எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்று நாடுகளிலே செழுமை. இருந்தபோதிலும் அநேகர் சாக துடிக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவர்களை சுற்றிலும் துன்பமாகிய கார்மேகம் சூழ்ந்திருக்கும் பொழுது, புயல் அடிக்கும் பொழுது, கடல் அலை கொந்தளித்து எல்லாமே அழிந்துவிட்டது என்று தோன்றும் பொழுது, இது முடிவல்ல, இன்னும் புது வழி பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மந்தாரம் ஆனாலும் பிறகு மகிமை இருக்கிறது என்கிறார்கள். சங்கீதம் 35 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே என்ன சொல்கிறார்? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எவரெல்லாம் அதிகமாக துன்பத்தின் வழியாக கடந்து போகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு மிகவும் நெருக்கமான அன்பான உறவு உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். விசுவாசத்திலே பலம் உள்ளவர்களாக மாறுகிறார்கள். சரி, ஜீவ கிரீடம் என்றால் என்ன? வேதத்திலே அநேக கிரீடங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இவை எல்லாமே விசுவாசிகளுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறவை. கிரீடம் என்பது ரட்சிப்பல்ல, அது பரிசு. ஒரு மனிதன் செய்த சிறந்த செயலுக்காக பரிசு கொடுக்கப்படுவது போல இதுவும் காணப்படுகிறது. ஒரு வாலிபன் ஒலிம்பிக் விளையாட்டிலே கலந்து கொள்ள சென்றான். அவன் சிறப்பாக விளையாடி 6 தங்க பதக்கங்களை வென்றான். உடனே அவனுடைய முகம் எல்லா தொலைக்காட்சிகளிலேயும் காட்டப்பட்டது. அவனுக்கு பெரிய தொகை பரிசாக வழங்க முன்வந்தார்கள். அவன் தன்னுடைய திறமைக்கு பரிசாக 6 தங்க பதக்கங்களை பெற்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியிலே அவருக்காக பாடுகளை சகிக்கிற மக்களுக்கு அவர் பரிசினை உடையவராக இருக்கிறார். யாக்கோபு சொல்கிறார், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த சோதனையானது ஒன்று உங்களை தேவனிடத்திலே நடத்தும், இல்லாவிட்டால் அவரை விட்டு வெளியே நடத்தும். இது உங்களை பொறுத்த காரியம். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா அல்லது பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அநேகர் கசப்படைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இது நல்லதல்ல. அன்பின் பரலோக பிதாவானவர் உங்களுடைய ஒழுக்கத்தையும் குணத்தையும் வளரச் செய்வதற்காகவும் அவருடன் உள்ள உங்கள் உறவை இன்னும் அன்பானதாகவும் ஆழமானதாகவும் மாற்ற பயன்படுத்துகிற இந்த சோதனையை நீங்கள் கசப்பானதாக எண்ணுவீர்கள் என்றால் அது தேவனுக்கு பிரியமான அனுபவமாக இராது. நமக்கு சோதனைகள் உண்டு, ஆனாலும் சோதனையை சகிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்று நீங்கள் வேதாகம புத்தக கடைக்கு சென்று பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அநேக புத்தகங்கள் கிரீடங்களை பற்றிய விளக்கங்களை உடையதாய் இருக்கிறது. அவர்கள் கிரீடங்களை பற்றி விளக்குவதற்கு இவ்வளவு தகவல்களை எங்கிருந்துதான் பெற்றார்களோ தெரியவில்லை. ஜீவ கிரீடத்தை குறித்து ஒரு எளிதான விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். பாவிகளுக்கு பலதரப்பட்ட தண்டனை வழங்கப்படுவதாக வேதத்திலே பார்க்கிறோம். சிலர் அதிகமான அடிகளையும் சிலர் குறைவான அடிகளையும் பெறுவதாக வேதம் சொல்கிறது. அவ்வாறு பாவிகளுக்கு அளிக்கப்படும் தண்டனைகளிலே வித்தியாசம் இருப்பது போல விசுவாசிகளுக்கு அளிக்கப்படும் பரிசுகளிலேயும் வித்தியாசம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல், மார்ட்டின் லூத்தர் மேலும் ஜான் வெசலி போன்றவர்கள் பெறப்போகும் பரிசை போல நானும் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்ல முடியாது. அதை போல இல்லாவிட்டாலும் எனக்கு என்று ஒரு பரிசை அவர் வைத்திருப்பார். ஜீவ கிரீடம் என்பது மற்றெல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் நெருக்கமான உறவை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் தமக்கு சொந்தமானவர்களுக்கு ஒரு வெண்மையான குழிக்கல்லை கொடுக்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். அதிலே பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 வாசிக்கிறோம். நாம் ஒருவேளை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் புதிய பெயரை கொடுக்கப் போகிறார் என்று எண்ணலாம். அப்படியல்ல, அதிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதனாலே உங்கள் பெயரே மகிமையிலே எழுதப்பட்டிருக்கும். புதிய பெயர் அல்லது புதிய நாமம் என்று சொல்லப்படுவது தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் குறிக்கல்லை கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவோடு உள்ள நமது அனுபவம் அதிலே எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு இருப்பதை காட்டிலும் உங்களுக்கு சற்று விலையேற பெற்றவராக விசேஷித்தவராக காணப்பட்டிருக்க கூடும். அதாவது அவர் உங்களுக்கு காணப்பட்டதைப் போலவே எனக்கும் காணப்பட போவதில்லை. நான் அவரோடு கொண்டுள்ள அனுபவம் வித்தியாசமானதாக இருக்கலாம். நான் பெறாத விசேஷித்த அனுபவங்களை தருணங்களை நீங்கள் இயேசுவினிடத்திலே பெற்றிருக்கலாம். அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவினிடத்திலே பெற்றிராத காரியங்களை நான் அவரிடத்திலே பெற்றிருக்கலாம். எனவே அந்த குறிக்கலிலே எழுதப்பட்டுள்ள புதிய நாமும் கிறிஸ்து உங்களுக்கு எந்த விதத்திலே விசேஷித்தவராக விலைமதிப்புள்ளவராக காணப்பட்டார் என்பதை பிரதிபலிக்கிறதாகவே இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எனவே ஜீவ கிரீடம் என்பது பரலோகத்திலே நாம் பெறப்போகின்ற வாழ்க்கையின் தரத்தை குறிக்கிறது என்று விசுவாசிக்கலாம். இந்த உலகத்திலே வாழ்ந்த அநேகர் தேவனுக்காக எதையுமே செய்யாமலே இவ்வுலகை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். சிலுவையிலே மனம் திருந்திய அந்த கள்ளனை பாருங்கள். அவன் இயேசுவுக்காக எதையுமே செய்யவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலோடு இவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவன் ஒன்றும் அதிகமாக பெறமாட்டான் என்றே தோன்றுகிறது இல்லையா? அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பெறப்போகின்ற கிரீடங்களை நினைக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் யாக்கோவும் இந்த ஜீவ கிரீடத்திலே மிகவும் விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு இந்த ஜீவ கிரீடம் கிடைக்கும், ஆனால் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தால்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஒரு நாளிலே அவர் அந்த கிரீடத்தை உங்களுக்கும் தருவார். இதை நாம் எதிர்பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சபை ஆராதனையிலே எல்லாரும் தங்களுக்கு பிடித்தமான வசனத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சொல்லும்பொழுது சபை மூப்பர்களிலே ஒருவர் எழுந்து, அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்ற வசனம் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். உடனே ஊழியரும் சபை மக்கள் எல்லாரும் வியப்பமும் குழப்பமும் அடைந்தார்கள். இறுதியாக சபை போதகர் அவரிடத்திலே, நீங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் என்று கூறிய பிடித்த வசனம் எது, ஏன் அவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்டார். உடனே அவர், எனக்கு உபத்திரவமும் சோதனையும் வரும்பொழுது 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 வசனத்தை சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபிப்பேன். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம்தான் இது. இது சீக்கிரத்தில் நீங்குமே ஒழிய வந்து தங்கிவிடாது என்று உணர்ந்து தேவனை ஸ்தோத்தரிப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவம் வந்து தங்கிவிடாது. யாக்கோபு ஐசூரியவான்களை எச்சரிக்கும் பொழுதும் இதே காரியத்தை கொண்டே சொல்கிறார். நீங்கள் புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு இன்று அழகாக தோன்றலாம், வாழ்க்கை ஒருவேளை அழகானதாக இருக்கலாம். அருமையானவர்களே, ஆனால் பூ உதிர்ந்து போம், செல்வம் உங்களை விடுவிக்காது. நீங்கள் ஒரு நாளிலே இயேசுவின் முன்னாலே நிற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவர் முன் நிற்க வேண்டும். அவிசுவாசிகள் வெள்ளை சிங்காசனத்தின் முன் நியாய தீர்ப்பிற்காக நிற்க வேண்டும். சபை அல்லது விசுவாசிகள் எல்லாரும் முன்பாகவே கிறிஸ்துவின் கிருபாசன தண்டைக்கு சென்று ஜீவ கிரீடத்தை பெறுவோமா இல்லையா என்பதை பார்ப்பார்கள். நாம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற வாஞ்சிப்போமா? அவரிடத்திலே அன்பு கூர்ந்து இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கும் சோதனைகளையெல்லாம் சகிக்கிறவர்களுக்கு அவரே அந்த கிரீடத்தை தருவார். யாக்கோபு 3:13 வாருங்கள். சோதனை என்ற வார்த்தை 2 விதமான பொருட்களிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று, நாம் 12 பார்த்தது போல விசுவாச சோதனை. இரண்டாவதாக 13:14 பார்ப்பது போன்ற பாவ சோதனை. இது தீமையை உள்ளடக்கியது, தீமையை வருவித்துக் கொள்ளுகிற சோதனை. அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த சோதனையை குறித்து இந்த வசனங்களிலே கூறுகிறார். இது தீமையை கொண்டு வரக்கூடியதாகும். தேவன் அவர்களுக்கு தேவனாக இல்லாத போதே கடவுள் தங்களை சோதித்ததாக சிலர் சொல்ல கேட்கலாம். தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் தீமையினாலே சோதிக்கிறவரும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை குறித்து யாக்கோபு இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் காரணம் இல்லாமல் தேவனையே நாம் குறை சொல்லிவிடுகிறோம். தேவன் அந்த காரியங்களை செய்யாத போதும் குறைவாக பேசிவிடுகிறோம். யாக்கோபு 3:13 பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நாம் முந்தின வசனத்திலே தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை சோதிக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது தேவன் மனிதனை தீமையைக் கொண்டும் பாவத்தைக் கொண்டும் ஒருபொழுதும் சோதிப்பதில்லை என்பதையும் இங்கே தெளிவாக கூறுகிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று இங்கே பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், சோதிக்கப்படுகிற ஒரு மனிதனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. இங்கே சோதிக்கப்படுதல் என்ற செயலை குறிக்கின்ற வார்த்தையை யாக்கோபு பயன்படுத்துகிறதை கவனிக்க வேண்டும். முன்பு சோதனை என்று சொன்னார், இப்பொழுது சோதிக்கப்படுகிற என்று சொல்லுகிறார். மனிதன் இயற்கையாகவே சுபாவப்படி தன்னுடைய தவறுகளுக்காக, தோல்விகளுக்காக, குற்றங்களுக்காக, குணநல குறைபாடுகளுக்காக, தடுமாற்றத்திற்காக தேவனை குற்றப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். ஆதி முதற்கொண்டே மனிதன் வீழ்ச்சியுற்ற போதிலிருந்தே இது உண்மை என நிரூபிக்கப்பட்டு வருகிறது. ஆதாம் சொல்லியதை கவனித்திருக்கிறீர்களா? ஆதியாகமம் 3:12 என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்று சொல்லுகிறான். இவ்வாறு பழியை மனைவி மீது போட்டான். அடுத்ததாக ஏவாள் செய்ததும் அதே காரியம்தான். 13 என்ன சொல்கிறது? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று ஏவாள் கூறுகிறாள். உண்மையை பார்ப்போம் என்றால் அந்த மூவருமே இதற்கு பொறுப்பானவர்கள்தான். நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை அநேக வேளைகளிலே கேட்டிருக்கலாம். தேவன் ஏன் வெள்ளத்தையும் பூகம்பங்களையும் அனுப்புகிறார்? சிறு பிள்ளைகள் கொல்லப்படுவதற்கு அவர் ஏன் அனுமதிக்கிறார்? அருமையானவர்களே, நாம் மனிதனுடைய பேராசை, சுயநலம், தீமையான செயல்களுக்காக தேவனை குற்றம் சாட்டுகிறோம். மனிதனுடைய இந்த காரியங்களே பூகம்பத்திற்கும் வெள்ளத்திற்கும் வழிவகை செய்கிறது. ஆற்றை ஒட்டி வீடுகளை கட்டிவிடுகிறான். ஆகவே மழை இருக்கும் பொழுது அது வெள்ளமாக பெருக்கெடுக்கிறது. மனிதன் பேராசையினாலே செய்கின்ற இப்படிப்பட்ட செயல்களுக்காக அவன் தேவனை குற்றம் சாட்டலாமா? பூகம்பம் வருகிறது. நல்ல திறந்த வெளியான இடங்களிலே கூடியிருந்தால் அந்த வேளையிலே எளிதாக தப்பிவிடலாம். ஆனால் மனிதன் இன்று உயரிய கட்டிடங்களிலே குடியிருக்கிறான். செல்வம் உருவாக்குவதற்காக நகரங்களிலே இப்படிப்பட்ட நெரிசலுக்குள்ளே வாழ்கிறான். இப்பொழுது பூகம்பம் வந்தால் அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு தேவனை பழி சொல்ல முடியுமா? கூடாதே. மனிதர்கள் இன்று தங்களுடைய தத்துவங்களாலும் தேவனை குற்றம் சாட்டுகிறார்கள். இயற்கை யாவும் இறையுருவே என்னும் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், எல்லாமே கடவுள்தான், அவருடைய வலது கையில் நன்மையும் இடது கையில் தீமையும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் தேவனை குறை சொல்கிறார்கள், அவமரியாதை பண்ணுகிறார்கள். அடுத்ததாக காணும் பொருளே உண்மை எனும் தத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மனிதனுடைய அதிகமான விருப்பங்களினாலும் இழிவான உணர்வுகளினாலும் தான் மனித இனத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது. இது ஜீவத்துவ பரிமாணத்தினாலே ஏற்படுகிறது. இவ்வாறு அநேக கணக்கில் அடங்கா தத்துவங்களை கூறலாம். இவை யாவுமே சுவிசேஷத்திற்கு எதிரான மனித கண்டுபிடிப்புகள். இவை தேவனை குற்றம் சாட்டுகின்றன. இவை எல்லாவற்றிற்குமே தேவன் தம்முடைய வேதத்திலே பதில் கொடுத்திருக்கிறார். தேவனில் தீமை இல்லை, அவருக்குள் எல்லாமே நன்மையானதாக, எல்லாமே வெளிச்சமாக, எல்லாமே சரியானதாக காணப்படுகிறது. அப்போஸ்தலன் யோவான் 1 யோவான் 5 என்ன எழுதுகிறார்? தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:30 ஒரு சிறந்த வாக்கியத்தை தருகிறார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். அதாவது அவரிலே எந்த ஒரு தீமையும் பாவமும் இல்லை. ஆனால் பிசாசானவன் நம்மை சுற்றி வரும்போதெல்லாம் நம்மில் குற்றங்களை, தீமையை காண முடியும் இல்லையா? இந்த இடத்திலே ஒரு இறையியல் காரியத்தை கூற விரும்புகிறேன். இயேசு பாவம் செய்ய மாட்டார். இவ்வாறு கூறியவுடன் சிலர் கேட்பார்கள், அப்படியானால் அவர் ஏன் சோதிக்கப்பட வேண்டும் என்று கேட்பார்கள். மத்தேயு 4:7 நம்முடைய கர்த்தர் சாத்தானை பார்த்து, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். தேவன் நம்மை பாவத்தினின்று ரட்சிக்க விரும்புகிறார். அவர் மனிதனை சோதித்து பாவம் செய்யும்படியாக விடமாட்டார். அவர் மனிதர்களை விடுவிக்கவே விரும்புகிறார். அவர் பாவத்தை சோதனையாக ஒருபொழுதும் பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் அவர் அனுமதிப்பார். நாம் இதை குறித்து வருகிற நிகழ்ச்சியிலே சிந்திக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஒரு பாவமும் இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றுதான் அவர் சொல்கிறார். அவர் சோதிக்கப்பட்டதின் காரணம் அவரில் பாவம் ஒன்றுமில்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்து இங்கே 33 ஆண்டுகள் வாழ்ந்தபொழுது சாத்தானானவன் பலதரப்பட்ட சோதனைகளை இயேசுவுக்கு கொண்டு வந்தான். ஒரு மனிதனுக்கு என்னென்ன சோதனைகளை அவனால் கொண்டு வர முடியுமோ, சரீரப்பிரகாரமாக, சிந்தனையிலே மற்றும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொண்டு வந்தான். இவைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்து வீழ்ச்சியடையவில்லை. அவரை செய்யும்படி அவன் தூண்டிய எதையுமே அவர் செய்யவில்லை. ஆகவே அவர் விழுந்து விடவில்லை. அவர் விழுந்திருப்பார் என்றால் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாகியிருக்கும். அவர் வீழ்ச்சியுற்ற மறு நிமிடத்திலே நமக்கு இரட்சகர் இல்லாமல் போயிருப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் பாவமில்லாதவர், அவர் பாவம் செய்ய மாட்டார் என்பதை நிரூபிப்பதற்காகவே இயேசு சோதிக்கப்பட்டார். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இது நடந்த ஒரு சம்பவம்தான். ஒரு நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த புகைவண்டியின் மரப்பாலம் வெள்ளப்பெருக்கினாலே உடைத்தெறியப்பட்டது. பிறகு இதிலே ஒரு இரும்பு பாலத்தை அமைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதன் மீது 2 புகைவண்டி இயந்திரங்களை நிறுத்தி அதையும் இந்த பாலத்தையும் கட்டி இயந்திரத்தை இயக்கி அதை இழுத்து சோதித்தார்கள். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் அங்கே வந்து கூடி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உடனே இந்த கிராமவாசிகளிலே ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்த பொறியாளரிடம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே பொறியாளர், நாங்கள் புதிதாக கட்டிய இந்த பாலத்தை சோதித்து பார்க்கிறோம் என்றார். உடனே கிராமவாசி, ஏன், இந்த பாலம் விழுந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். அதற்கு பொறியாளர், இல்லை அன்பானவரே, இது விழாது. ஆனால் இது விழாது என்பதை இப்பொழுது சோதிப்பதின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் இந்த ஒரு காரணத்திற்காகவே சோதிக்கப்பட்டார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு பாவம் செய்ய மாட்டார் என்பதை நிரூபிப்பதற்காகவே அவர் சோதிக்கப்பட்டார். தேவன் பாவத்தினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவர் ஒருவனையும் பாவத்தினாலே சோதிக்கிறவரும் அல்ல. இருந்த போதிலும் நாம் பாவத்தினாலே சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதி அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24:1 பாருங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். இது ஒரு பாவ செயல். அப்படியானால் தேவன் தாவீதை பொல்லாங்கினால் சோதித்தாரா என்று உங்களுக்கு இப்பொழுது கேள்வி எழும்பலாம். அருமையானவர்களே, நீங்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் 2 சாமுவேல் புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால் அது மனிதனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருப்பதை அறிய முடியும். மனிதனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கும்பொழுது தேவன் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டிருந்தபடியால் தாவீதை இதை செய்யும்படி விட்டுவிட்டார் என்று தோன்றும். இருந்த போதிலும் நீங்கள் 1, 2, 4 புத்தகங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது தேவனுடைய கண்ணோட்டத்திலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். 1:21 பாருங்கள். இங்கே தேவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று பார்க்கிறோம். இங்கே தாவீதை பாவம் செய்யும்படி தூண்டியது எது? தேவனல்ல, சாத்தான். தேவன் இஸ்ரவேல் மக்களின் பாவங்களின் நிமித்தமாக அவர்கள் மீது கோபம் கொண்டபடியால் சாத்தான் இதை செய்வதற்கு அனுமதி அளித்தார். அவ்வளவுதான். தேவன் மனிதனை பொல்லாங்கினால் ஒருபொழுதும் சோதிப்பவர் அல்ல. நாம் தீமை செய்வதற்கு யார் பொறுப்பானவர்கள்? நாம் பாவம் செய்ய காரணமாக அமைவது எது? சிலர் சொல்வார்கள், நீங்கள் உடனே சாத்தானை காரணம் காட்டிவிடுகிறீர்கள் என்று. ஆனால் யாக்கோபு என்ன காரணம் சொல்லப்போகிறார் என்று அடுத்த நிகழ்ச்சியில நாம் சிந்திக்கப் போகிறோம். ஜபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வரும் சோதனைகளிலே அது பரீட்சையாயிருக்கும் பொழுது, நாங்கள் தேர்வு பெறும் பொழுது எங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பொறுமையை சோதிக்கும்படியாக எங்களிலே நீர் அனுப்புகிற கஷ்டமான சூழ்நிலைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபொழுதும் பாவத்தினாலே சோதிக்கிறவர் அல்ல என்பதையும் நாங்கள் சிந்தித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவங்களுக்கு காரணம் என்ன என்ற குழப்பத்தோடு இருப்போம் என்றால் தொடர்ந்து உம்முடைய வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் என்றென்றும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:27 பின்பாகம்.